முழங்கே முழங்கே.
வணக்கம் நேர்களே, சங்கநாதம் வானொலியை பிளானட் எஃப்எம் 104.6 அலைவரிசையிலும் அவுஸ்திரேலியாவிலிருந்து 24 மணித்தியாலமும் ஓயாது உலக தமிழ் உறவுகளோடு உறவாடும் உரிமை தோழன் என்ப தமிழ் ஒலியிலும் எமது நிகழ்ச்சிகளை செவிசாய்க்க காத்திருக்கின்ற அன்பு தமிழ் உறவுகளுக்கு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என வாழ்த்தி வணங்குகின்றோம்.
ஒளிப்படாத கல் சிலையாவதில்லை, வலியில்லாத வாழ்க்கை வளமாவதில்லை. வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, இன்று 26 திகதி வெள்ளிக்கிழமை, வருடம் 2024. தமிழுக்கு குரோதி வருடம் சித்திரை 13 நாள், இஸ்லாமியர்களுக்கு சவ்வால் புறை 16 நாள், ஹிஜ்ரி 1445. இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் அருள் கிடைக்கட்டும்.
சங்கே முழங்கு.
முதல் குரல் திருக்குறள் தருகின்றார் எமது மெர்வின் கான்ஸ்டன்டைன் அவர்கள்.
இனிய காலை வணக்கம். வறியவர்க்கு அவர் வேண்டுமொன்றை கொடுப்பதே ஈகையாகும். கொடிய வறுமைக்கு பசியிருக்கும் உணவை கொடுப்பதே ஈகை. ஒப்புரவு உலக நடையை அறிந்து அனைவருக்கும் பயன்படும் தர்மங்களை செய்வதே ஈகை. தனியொருவர் வறுமையால் வருந்துவதை பார்த்து கொடுப்பது என்பதை விளக்கும் திருக்குறளின் 23 அதிகாரமான ஈகை என்னும் அதிகாரத்தின் 10 குறள், 230 குறள். ஒருவருக்கு தம் உயிரை இழத்தலைப் போல துன்பம் தருவது பெரிதில்லை. ஈதல் இயையாத நிலை வரும்போது இரத்தலும் இனிதாகும். ஈதல் இயையாத நிலை வரும்போது இரத்தலும் இனிதாகும். மான உணர்வை தூண்டுவதிலும் ஈத்து வந்து வாழும் வகையில் முயற்சியுடையவராக வேண்டுமாம் என்பதனை விளக்கம் குறள் இதே. சாதலின் இன்னாது இல்லை, இனிது அதுவும் ஈதல் இயையா கடை. வாழ்ந்திருப்பதுதான் எல்லோருக்கும் இனியது. எவ்வளவு துன்பம் வந்தாலும் பொறுத்து கொண்டு என்றாவது ஒரு நாள் விடியாதா என்று எதிர்பார்ப்பதிலேயே உயிரை பிடித்துக் கொண்டிருப்பவர்கள் எத்தனை பேர்? இதற்கு காரணம் என்ன? உயிரின் மேல் ஏன் இத்தனை ஆசை? மனிதன் தான் என்று நினைக்கிறானே, அது உண்மையில் உயிர்தான். அது அவனுக்கே தெரியவில்லை. உயிர் தன் வளர்ச்சியை விரும்புகிறது. உயிர் வளர்ச்சி என்பது அறிவு வளர்ச்சிதான். அறிவை வளர்ப்பதற்காக புலன்களை பயன்படுத்தும் போது புல்நின்பத்தில் ஆசை தோன்றிவிடுகின்றது. உலகத்தின் சுக அனுபவங்களை எல்லாம் அனுபவிப்பதற்காக நெடுநாள் வாழ வேண்டும் என்பது உண்மையில் பொருள் மேல் சுகத்தின் மேல் வைக்கும் ஆசை. உண்மையிலேயே உயிரின் மேல் ஆசை உடையவர்களும் நெடுநாள் வாழ விரும்புவர். ஏன்? மெய்யுணர்வு பெறுவதற்கு. ஆக எல்லோருக்கும் சாவு என்பது துன்பமே, அதை விட பெரிய துன்பம் இல்லை. இது பொதுவான நிலை. இரக்கமுடையவன் இதயம் இதற்கு விதிவிலக்கு. ஏழைக்கு உதவ முடியவில்லை என்றால் அவன் தன்னையே நொந்து கொள்வான், தன் உயிரை வெறுப்பான், வாழ்ந்து என்ன பயன் என்று நினைப்பான். உயிர் வாழ்வது பிறர் துன்பம் தீர்ப்பதற்காகவே என்பது அவன் கொள்கை. அத்துன்பத்தை தீர்க்க முடியாமற் போனால் அவன் இதயம் உடைந்து இறந்து போவான். சாதலின் இன்னாது இல்லை, இனி அதுவும் ஈதல் இயையா கடை. இன்றைய சிந்திக்கும் வலை நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டது திருக்குறளின் 23 அதிகாரமான ஈகை என்னும் அதிகாரத்தின் 10 குறள்.
வாழ்க்கையில் நாம் சில விடயங்களை நினைவு வைத்திருக்க சில சம்பவங்கள் காரணமாக இருக்கும். அதுபோலவே குட்டி கதைகளை கூறி நம் சிந்தனைகளை சீராக வைத்திருக்க சங்கநாதம் தனில் நினைவுபடுத்த வருகின்றார் ஆக்லின் திருமுருகன் கோயில் குருக்களுள் ஒருவரான ராதாகிருஷ்ண சர்மா பரமேஸ்வர சர்மா அவர்கள்.
அன்பின் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் சுயநலம் பொதுநலம் ஆகியவற்றை விளக்குவதாய் அமைந்த சிறுகதையை கேட்டு சிந்தித்திருப்போம் வாருங்கள். பாலைவனத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தான் ஒருவன். குடிக்க கொண்டு வந்திருந்த தண்ணீர் தீர்ந்து விட்டது. அவன் போக வேண்டிய தூரமோ அதிகம். குடிக்க தண்ணீர் இல்லாமல் மயங்கி விழும் நிலைக்கு வந்துவிட்டான். தூரத்தில் ஒரு குடிசை போல ஏதோ ஒன்று தெரிந்தது. மிகவும் கஷ்டப்பட்டு அவன் அந்த இடத்திற்கு சென்று விட்டான். அங்கே ஆட்கள் யாரும் இல்லை. ஆனால் அங்கே கையினால் அடித்து இயக்கும் பம்பி ஒன்று அதன் அருகிலே ஒரு ஜாடியில் சிறிதளவு நீரோடு இருந்தது. பக்கத்தில் யாரோ ஒரு அட்டையில் ஜாடியில் உள்ள நீரை ஊற்றி பம்பியை இயக்கினால் தண்ணீர் வரும், குடித்த பின்னர் மீண்டும் ஜாடியில் நிரப்பி வைத்துவிட்டு செல்லவும் என்று எழுத்தி வைத்திருந்தார்கள். ஆனால் அந்த நீர்பம்பியோ பார்ப்பதற்கு மிகவும் பழையதாக இருந்ததனால் பயணிக்கு ஜாடியில் இருக்கின்ற கொஞ்ச நீரையும் அதனுள் ஊற்றி வீணாக்கி விடுவோமோ, இல்லை நீர் கிடைக்குமா என்று மனதில் சந்தேகம் ஏற்பட்டது. ஜாடியில் இருக்கின்ற சிறிதளவு நீரை அருந்தினால் தாகம் தணிந்து உயிர் பிழைப்பதற்கு உத்தரவாதம் உள்ளது என்ற சிந்தனையோடு களைத்து போய் உட்காரப்போனவன் அது மகா பாதகம் என்று இதயம் கூறியதை கேட்டான். இனி தன்னை போல தாகத்தோடு வருபவர்களுக்கு எந்த பயனும் இல்லாமல் போக தானே காரணமாகி விடுவோம் என்று தன் மனச்சாட்சிக்கு பயந்தவனாய் ஆவது ஆகட்டும் என்று அந்த பம்பியில் நீரை ஊற்றி அதனை இயக்க ஆரம்பித்தான். தண்ணீர் வர ஆரம்பித்தது. தாகம் தீர வேண்டிய அளவு தண்ணீர் குடித்துவிட்டு தான் பயணத்துக்காக கொண்டு வந்த குடுவையில் சேகரித்த மீதியை வியாடியிலும் பிடித்து வைத்துவிட்டு செல்கையில் அவன் மனம் நிறைந்திருந்தது. நாம் அவசியமான காலத்தில் அனுபவிப்பதை பிறருக்கும் அதேபோல் பயன்படும்படி விட்டுவிட்டு போக வேண்டும். எந்த ஒரு நன்மையும் நம்முடன் நின்றுவிடலாகாது. அடுத்தவர் எக்கேடுகட்டால் நமக்கென்ன என்ற அலட்சியம் நம்மிடையே இருக்கக்கூடாது. ஆம் நேயர்களே, யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற மனநிலையில் ஒவ்வொருவரும் இருந்தால் இந்த உலகம் என்றும் இன்பமயமாகி இருக்கும். என்றும் நாம் பொது நலனுடன் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.
நேற்றைய தினம் ஒரு விடுமுறை தினமாகும். அத்தினத்தின் சிறப்பை பற்றி பல நாடுகளில் வசிக்கும் நமது நண்பர்கள் தெரிந்து கொள்வதற்காக சில துளிகளை பகிர்ந்து கொள்வோம். ஆண்டுதோறும் ஏப்ரல் 25ஆம் தேதி அன்சாக் டே என நினைவு கூறப்படுகின்றது. ஏன்? 1915ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இராணுவத்தினர் முதலாம் உலகப் போரின் போது பிரித்தானிய பேரரசின் துருக்கி மீதான கலிபொலி போர் நடவடிக்கையின் போது கலிபொலி என்னும் இடத்தில் தரையிறங்கியதை நினைவு கூறும் முகமாகவும், அப்போரின் போது பங்கு பெற்று மற்றும் இறந்து போன இராணுவத்தினரை நினைவு கூர்ந்தே இந்நாள் சிறப்பிக்கப்படுவதாக கூறப்படுகின்றது. இந்நாள் குக் தீவுகள், சமோவா மற்றும் டொங்கா ஆகிய நாடுகளிலும் அரச விடுமுறை தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இதனை விசேடமாக கடைபிடிப்பர். இந்நாள் வெறும் விடுமுறை நாளாக மட்டுமல்ல, நாட்டுப்பற்றையும் வரலாற்றினையும் தேசியத்தையும் மீண்டும் நமக்கு நினைவுபடுத்துகின்றது என்பதே குறிப்பிடத்தக்கது. இந்நாளில் இராணுவ அணிவகுப்பு நினைவு கூட்டங்களும் இடம்பெறுவது வழக்கமாக உள்ளது. எந்த நாட்டில் நாம் இருந்தாலும் அந்த நாட்டை பற்றிய சிறு தொழிலேனும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இது எதிர்கால நம் தலைமுறைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதும் முக்கியமாகும். வந்தோரை வாழ வைக்கும் பல நாடுகள் இருக்கின்றன. எங்கு வாழ்ந்தாலும் அந்த நாட்டை பற்றி சிறிதளவேனும் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்கள். தேசத்தில் கொஞ்சம் நேசமும் இருக்க வேண்டும். யாதும் ஊரே, யாவரும் கேளீர். பல இளம் கலைப்பிரியர்களால் ஆரம்பிக்கப்பட்ட கிவி தமிழ் சமூகம் கடந்த 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமது வெள்ளோட்டு நிகழ்ச்சி தினை பப்பபூரா ஹாக்கின்ஸ் தியேட்டரில் மேடையேற்றினர். அரங்கம் நிறைந்த ரசிகர்களின் கைத்தட்டுகள் அவர்களின் நிகழ்ச்சி தினை சிறப்பாக நடத்தி செல்ல ஊக்கமளித்தது. இங்கு சிறார்களின் பாடல்கள், தமிழ் பேச்சுகள் இடம்பெற்றன. திருமதி பவானி சங்கர் அவர்களின் வீணை இசையும் இடம்பெற்றது. இவரது இசையை தொடர்ந்து அவரது மாணவிகளால் சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா என்ற பாடலை வீணையில் மீட்டனர். இளந்தளிருக்காக அந்த வீணையின் கீதம் இதோ.
பிரபல தயாரிப்பாளர் ஜே ஜே மோகன் அவர்களது படைப்பில் வெளிவரும் யாதும் யாவரும் தமிழ் திரைப்படம் எதிர்வரும் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு சில்வியா பார்க் ஆக்லன் ஹாய்ட்ஸ் திரையரங்கில் வெளிவர உள்ளது. உங்கள் டிக்கெட்டுகளை இணையதளம் ஊடாக பதிவு செய்யலாம். தலா $30 மட்டுமே.
மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். அன்பான எம் தமிழர்களே, உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 32 வருடகால அனுபவத்தினை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். இலக்கம் 619 டொமினியன் ரோட், பல்மோரல், அட்லாண்ட். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட்.
தியானம் என்பது ஒருவரின் கவனத்தையும் விழிப்புணர்வையும் நிலையான நிலையில் வைத்து கொள்ள அல்லது எண்ணும் செயல்பாடுதனில் மனதை ஒருமுகப்படுத்தி வைத்துக் கொள்ள பயன்படும் ஒரு பயிற்சியாகும். இதனை நமக்கு விளக்கமாக சொல்ல நம்மோடு இணைகின்றார் இலக்குனர் சொக்கலிங்கம் அவர்கள்.
நீங்கள் தியானத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் தியானம் பற்றிய சில கருத்துக்களை இங்கே பகிர்ந்து கொள்வோமா? நீங்கள் சீராக தியானம் செய்து கொண்டிருக்கலாம், ஆனால் சில நேரங்களில் தியானத்தில் அமரும் போது எண்ணங்களின் உலகிலிருந்து உங்கள் மனம் விடுமுறை எடுத்துக்கொள்வதை கவனித்திருக்கிறீர்களா? ஆழ்ந்த அனுபவங்களை அடைய ஏணிப்படிகளில் ஏறுவதற்கு விரும்பினால் எவ்வாறு தியானம் செய்வது என்பதை கற்றுக்கொள்வது முதற்படி. சில குறிப்புகளை பின்பற்றுவது இந்த திசையில் நாங்கள் செல்ல மிகவும் உதவும். முதலாவதாக, மற்றொரு முகத்தில் புன்முறுவலை ஏற்படுத்துங்கள். ஒருவருக்கு உதவி செய்யும் போது எவ்வாறு உணர்கிறீர்கள் நீங்கள்? மகிழ்ச்சியாக, திருப்தியாக, ஒரு நேர்மறையான ஆற்றல் வெடித்தெழுந்து உங்களில் ஏதோ ஒன்று விரிவடைவதை உணர்கின்றீர்களா? ஏனென்று உங்களுக்கு தெரியுமா? ஏனெனில் நீங்கள் உங்கள் தொண்டின் மூலம் மற்றொரு முகத்தில் புன்னகையை ஏற்படுத்தியிருக்கிறீர்கள். நேர்மறை அதிர்வுகள், ஆசைகள் உங்களை வந்து அடைகின்றன. தொண்டு சிறப்பினை தருகின்றது. இந்த சிறப்பானது தியானத்தின் போது நீங்கள் ஆழ்ந்த அனுபவங்களை அடைய அனுமதிக்கின்றது. நான் தொண்டில் ஈடுபடும் போது நான் நேரடியாக பயன்பெறுகிறேன். நல்ல திருப்தி உணர்வு என்னை மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வைக்கின்றது. நான் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும்போது நிச்சயம் ஆழ்ந்த தியானம் நிகழ்கின்றது என்று பகிர்ந்து கொள்கிறார் ஷில்பி மதன் அவர்கள். நிசப்தத்தின் சத்தத்தினை அனுபவியுங்கள். இது என்ன புதிதாக இருக்கிறதே? அதிகாலை வேளையில் மொட்டை மாடியில் சிவந்த வானம், சூரிய உதயம் இவற்றின் அழகில் மெய்மறந்து நிற்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்களேன். இயற்கை அழகில் ஒன்றிணைந்து ஆழ்ந்த நிசப்தத்தினை உணர்கின்றீர்களா? உங்கள் மனம் மிக அமைதியாகவும் நிறைவுடனும் இருக்கின்றது. ஏன் என்று அதிசயித்திருக்கிறீர்களா? நிசப்தத்தில் மிகச் சில எண்ணங்களே எழுகின்றன. உங்கள் மனம் நிறைவாக இருக்கின்றது. பெரும்பாலான நேரங்களில் நாம் சலசல என்று பேசிக்கொண்டிருக்கும் போது நமது மனமும் அரட்டை எடுத்து கொண்டு இருக்கிறது. நமது புலன்கள் செய்திகளை சேகரித்து கொண்டிருக்கின்றன. நம்மை பல எண்ணங்கள், நினைவு பதிவுகள் ஆகியவை தாக்குகின்றன. மௌனம் தியானத்திற்கு துணை செய்கின்றது. நீங்கள் மௌனமாக இருக்கும்போது உங்கள் மனம் மெதுவாக இயங்கி உங்களை எளிதாக தியானத்திற்கு அழைத்து செல்கின்றது. மௌனமும் தியானமும் சேர்ந்து அனுபவிக்க வாழும் கலையின் இரண்டாம் நிலை பயிற்சியினை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது ஒவ்வொரு வார இறுதியிலும் நாம் வாழ்க்கை அல்லது வாழும் கலையின் சர்வதேச நிலையில் உயர்த்து கொள்ள வேண்டும். சில சமயங்களில் முடிவில்லா எண்ணத் தொடரினால் நாம் கட்டுண்டு விடுகிறோம். மௌனமாக இருப்பது படிப்படியாக இந்த எண்ணத் தாக்குதலுக்கு நாம் ஒரு விடியலை தருகின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆழ்ந்த தியானத்தின் அனுபவத்தையும் உணர முடிகிறது. மூன்றாவதாக, உங்கள் உடலுக்கு சில யோகா வளைவுகள் மூலம் சலுகை காட்டுங்கள். அதாவது சில நாட்கள் உங்கள் தியானத்தின் போது அமைதியின்றி ஆழம் செல்ல முடியாமல் ஆழ்ந்து செல்ல முடியாமல் போனதை கவனித்திருக்கிறீர்களா? இது ஏனென்றால் நீண்ட பணி நேரம் உடலில் விரைப்பான நிலையை ஏற்படுத்தி அதனால் வலிகளும் அமைதியின்மையும் ஏற்படுத்துகிறது என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். சில யோகாசனங்கள் செய்வதன் மூலம் இந்த விரைப்பை தன்மையிலிருந்து மற்றும் ஓய்வற்ற நிலையிலிருந்து வெளிவரலாம். இதனால் உங்கள் மனம் நிறைவு அடைந்து தியானத்தில் ஆழ்ந்த அனுபவத்தை பெற அனுமதிக்கிறது. நான்காவதாக, இந்த படிநிலையை பாருங்களேன். உங்கள் உணவின் மீது கவனம் வையுங்கள். எண்ணெய் நிறைந்த பொரித்த உணவு, அசைவ உணவு இவற்றை உட்கொண்ட நாட்களில் உங்கள் தியானம் எவ்வாறு இருந்தது என்று எண்ணி பாருங்கள். வித்தியாசத்தை அறிவீர்கள். ஏனெனில் உங்கள் உணவு உங்கள் மன நிலையுடன் நேரடியாக சம்பந்தப்பட்டது. தியானம் செய்பவரின் உணவில் தானியங்கள், பச்சை காய்கள், புதிய பழங்கள், சாலடுகள், சூப்புகள் ஆகியவை இடம்பெற வேண்டும். மிக எளிதாக ஜீரணிக்கக்கூடிய அதிகமான பிராணா நிறைந்த உணவாக இருக்க வேண்டும். உங்களுக்குள்ளே நீங்கள் பாடிக்கொள்ளவும் வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். வித்தியாசமான இசை வெவ்வேறு வகையான உணர்ச்சிகளை தூண்டுவதை கவனித்திருக்கிறீர்களா? நாம் 90 விழுக்காடு வெற்றிடத்தாலேயே ஆக்கப்பட்டிருக்கிறோம். எனவே ஒலி நம் மீது ஆழமான விளைவுகளை ஏற்படுத்துகின்றது. சத்சங்கத்தில் பாடுவது உணர்ச்சிகளை தூய்மைப்படுத்தி உங்களுக்கு விரிவாக்கப்பட்ட ஓர் உணர்வினை ஏற்படுத்துகின்றது என்பதை நீங்கள் எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும்.
அடுத்த நிகழ்ச்சியில் பேராசிரியர் உ அலிபாபா அவர்கள் வழக்கம் போல திருச்சிராப்பள்ளி வானொலிக்காக வழங்கிய தனது பகிர்வினை சங்கநாத நேயர்களுக்காக அனுப்பிய காணொளி பதிவின் இது.
நானில வளம் மிக்க நாஞ்சில் நாட்டில் நாகர்கோவிலை அடுத்த இடலாக்குடியில் பிறந்து வளர்ந்த சேகுதம்பி பாவலர் அவர்கள் 16 வயதுக்குள் பாடல் முனையும் ஆற்றலை பெற்றிருந்தார். 1907 சென்னை விக்டோரியா மண்டபத்தில் திருவிக்கா முன்னிலையில் சதாவதானம் செய்து பாராட்டும் பரிசும் பெற்றார். அன்றிலிருந்து சதாவதானி என்று அழைக்க பெற்றார். அந்நாளைய பெரும் புலவோர் யாவரும் வந்திருந்து வியந்து போற்றினர். அருட்பா மருட்பா நடந்த நேரத்தில் அருட்பா கட்சியில் நின்று அரும் சொற்பொழிவாற்றி வள்ளலாருக்கு துணை புரிந்தார். மருட்பா கட்சியினர் அருட்பா மறுப்பு என்ற சிறுநூல் ஒன்றை வெளியிட்டனர். மருட்பாவை மறுத்தால் அது அருட்பா ஆகிவிடும் என்று வாதிட்டு வென்றார். மருட்பா கட்சி இருண்டு மருண்டது. எளிமை மிக்கவராகவும் செருக்கற்றவராகவும் கலை கடலாகவும் அவதான அரசராகவும் விளங்கிய சதாவதானி செய்குதம்பி பாவலர் அவர்கள் பயின்றது 4 வகுப்பு வரைதான். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் ஓரவதானம் 100 செய்திருந்த பாரில் புகழ் படைத்த பண்டிதனை, சீரிய செந்தமிழ் செல்வனை, செய்குதம்பி பாவலனை என்னால் காண்போமேனி என கணித்து பாடுகிறார். காலந்தோறும் 1000 மனிதர்கள் தோன்றி மறைகிறார்கள். அவர்களது மனங்களில் ஏராளமான சிந்தனைகள் அலையலையாய் வந்து போகின்றன. இப்படி வந்து போகக்கூடிய அலைகளில் ஒன்றாக கல்வி போன்ற கலைகளும் இருக்கின்றன. எதை அழித்தாலும் கலை எனும் தீபத்தை அழிக்கவும் அணைக்கவும் யாராலும் முடியாது. விதியை நோதலும் மூட நம்பிக்கையின் வழி செயற்படுதலும் அதிர்ஷ்டம் பார்த்து உழைக்காமல் இருத்தலையும் சுயநலத்தையும் உழைப்பு சுரண்டலையும் பாவலர் வன்மையாக கண்டிக்கிறார். பிறர் நலம் பேண வற்புறுத்தும் பாவலர் நயவஞ்சனை பிரிவினைவாதம், அன்பின்மை, மனித நேயமின்மை, ஒற்றுமையின்மை, ஏமாற்றுதல், நடிப்பு, ஆணவம், சோம்பல், வீண் பேச்சு, தன்மானமின்மை ஆகியவற்றை கூடா ஒழுக்கங்கள் என்கிறார். ஒழுக்கத்தை உயிரை விட மேலாக கருத வேண்டும் என விரும்பும் பாவலர் மனிதனின் மதிப்பை அழிக்கக்கூடிய குடியை வெறுத்து பேசுகிறார். குடி குடியை கெடுக்கும் எனும் உயரிய மொழியை வழிமொழிகிறார். குடியால் தீரா வியாதி வரும், பல்வேறு சங்கடங்கள் தோன்றும், மானம் அழியும், துன்பம் பெருகும், இருக்கும் பொருளழியும், ஊரார் பகை மிகும், கூடா ஒழுக்கங்களெல்லாம் ஒன்றிணையும், குடும்பத்தில் கலகம் வரும், சஞ்சலம் வரும் என பலவாறு சதாவதானி செய்குதம்பி பாவலர் சமுதாய மேம்பாட்டு உணர்வோடு பாடுகிறார். கள்ளை குடியாதே ஐயா, நீ கள்ளை குடியாதே என்று நயந்து கூறும் பாவலர் மீறி குடித்தால் என்னவாகும் என்பதையும் பட்டியலிடுகின்றார். கொள்ளை வியாதி மிகும், கொண்ட அறிவழியும், சல்லை மழிந்த பல சங்கடங்கள் சூழ்ந்து வரும், மானம் அழிவாகும், மதிப்பு குறைவாகும், ஈனம் மலிவாகும், இடரோ பெருகிவிடும், உற்ற பொருளழியும், ஊரார் பகை வளரும், குற்றம் மிகுந்த பல கூடா ஒழுக்கமுறும், பெண்டு பிள்ளை தாயென்ற பேதம் அறியாமல் கண்டபடி திட்டி கலகமிட நாட்டம் மிகும், பித்தம் பிடித்தலையும் பேய்பட்டி போலும் மெத்த சித்த தியக்கேற்றி சீரழிவில் ஆழ்த்திவிடும், தந்தைதாய் சுற்றமெல்லாம் சஞ்சலத்தில் ஆழ வெகு நிந்தை துயருறுத்தி நிர்மூலமாக்கிவிடும், கண் சுழல வாய் உளர கைகால் தடுமாற மண் சுழல மின் சுழல மாய மயக்கடிக்கும் என பாடும் பாவலரின் இந்த தமிழ் பாட்டு கள்ளின் பக்கம் போகாமல் மாந்தரை தடுக்கிறது, ஒழுக்கமிக்க உயர்வாழ்வு வாழ வழிகாட்டுகிறது.
நான் நாம் என்பதை பற்றி சமயம் என்ன சொல்கின்றது? திருமதி ராஜீவ் பாலச்சந்திரன் அவர்கள் சொல்கிறார்கள், கேளுங்கள்.
சங்கநாதன் நேயர்களுக்கு அன்பு கனிந்த வணக்கம். நான் எடுத்துக்கொண்ட விடயம் பற்றுக்கள். நான் எனது என்னும் இருவகை பற்றுக்கள் உம்மை விடாது பற்றி கொண்டிருக்கின்றன. இவையே நாம் அனுபவிக்க வேண்டிய இன்பங்களை அனுபவிக்க விடாமல் தடுக்கின்றன. இந்த இடத்திலேயே சமயம் நமக்கு உதவ முன்வருகிறது. சமயத்தின் நோக்கம் உம்மை கடவுள் மீது பற்று வைக்க செய்வதாகும். இவ்வாறு கடவுள் மீது பற்று வைப்பதால் துன்பம் தரும் செயல்களில் பற்று வைப்பதும் தடுக்கப்படுகிறது. பற்று என்பது ஆசை, ஆசை நீங்கின் ஆனந்தம் பெறுவா என்கின்றது புத்தமதம். புன்னறி அதனி செல்லும் போக்கினை மாற்றி மேலாம் நன்னறி அதனி செல்ல எமக்கு வழிகாட்டுவது சமயங்கள். இதனால் நாம் அடைய விரும்பும் இன்பத்தை அனுபவிக்க முடிகிறது. ஒன்றின் மேல் வைக்கின்ற ஆசை இன்னொன்றாக வேறொன்றாக பல்கை பெருகி பல்வேறு துன்பங்களுக்கு எம்மை இட்டு சென்றுவிடு. இது புரியும்படியாக ஒரு கதை கூறுகிறேன். ஒரு கோவிலில் ஒரு துறவி, அதாவது சாமியார் இருந்தார். அவர் முற்றும் துறந்தவர். கோவடாண்டியாக இருந்த அவரை எல்லோரும் போற்றினார்கள். அவருக்கு இருந்த ஒரே ஒரு ஆடை அந்த கோவணம்தான். அந்த கோவிலில் உள்ள எலிகள் அடிக்கடி அவரின் அந்த கோவணத்தை இழுத்து சென்றுவிடும். அதற்காக ஒரு பூனையை வளர்க்க விரும்பினார். அதற்கு தினமும் பால் வைப்பார். ஒரு பசுவை வளர்த்தால் பால் செலவை சமாளிக்கலாமே என எண்ணி ஒரு பசுவை வளர்க்க விரும்பினார். பசு கன்று என்றது. பசுவை பராமரிப்பதற்காகவும் பாலை கறப்பதற்காகவும் புல் அறுத்து கொடுப்பதற்கும் ஒரு வேலைக்காரியை அமர்த்த விரும்பினார். இப்படி விருப்பங்கள் அதிகமாயின. இறுதியில் சாமியார் சம்சாரியாகி விட்டார். எனவேதான் பற்றுக்கள் இறுதியில் மனதை கெடுத்துவிடும், துன்பத்தில் ஆழ்த்திவிடும். துன்பத்துக்கு காரணமான பற்றுக்கள், ஆசை, அவாக்கள் என்பவற்றை விட்டு நீங்க வேண்டுமானால் அதற்கு ஒரே வழி எவ்வித பற்றுக்களவற்ற இறைவனை இறுகப்பற்றுதல் ஆகும். கடவுளை விருப்பு வறுப்பு அற்றவர் என்கிறார்கள். இதையே வள்ளுவர் பெருந்தகையும் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்றார். அதாவது பற்றை விட வேண்டுமாயின் பற்றில்லாத இறைவனை சிக்கனப்பிடி என்று கூறுகிறார். கடவுளிலே எமது பற்றினை நாம் எவ்வாறு வளர்க்கலாம்? ஆம், பற்று பரிச்சயத்தின் மூலம் வளர்கிறது. எல்லோருடனும் அடிக்கடி அளவலாவி அன்பு காட்டி கிடைக்கும் இன்பத்தில் பங்கு கொண்டு மகிழ்வதன் மூலம் பற்றி இறுக்கமாகிறது. பின்னர் ஒரு நிலையில் பின் அவற்றையெல்லாம் முற்றாக மறந்து பற்று வைத்த குறித்த அந்த இறைவனையே எந்த நேரமும் விடாது சிந்தித்து அதனுடைய உணர்வுபூர்வமாக ஒன்றித்து உறவாடி எவ்விதத்திலும் விட்டு நீங்காது உடனுறையும் போது பற்றுமுற்றி முழுமை அடைகிறது. கடவுளை காலை மாலை மற்றும் நேரங்களில் நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் மற்றும் பணிகளை செய்யும் போதும் இறைவனை தியானித்து அன்போடு தியானிப்பதால் இறைவன் மீது பற்றினை வளர்த்து கொள்ளலாம். கடவுளின் படைப்புகளான மனிதர்களையும் ஏனைய உயிரினங்களையும் நேசித்து சேவிப்பதாலும் தான் மேற்கொண்ட தொழில்களை நேர்மையுடனும் தூய்மையுடனும் செய்வதாலும் எல்லோரும் இன்புற்றிருக்கும் எண்ணம் கொள்வதாலும் கடவுளிலேயுள்ள எமது பற்றினை நன்கு இறுக்கமாக்கி கொள்ள முடியும். இதனால் நாமும் தெய்வீக நிலையை பெற்றுவிடுகிறோம். இதனையே நாயன்மார்களும் நமக்கு வாழ்ந்து காட்டினார்கள். வணக்கம்.
இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பற்றிய அனைவருக்கும் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் நன்றி. மற்றும் வாய்ப்பு என்பது தட்டி பறிப்பதல்ல, திறமையால் நாம் தேடிக்கொள்வது அல்லது பெற்றுக்கொள்வது. திறமையில் கவனம் செலுத்து, வாய்ப்பு உன்னை தேடி வரும் என கூறி நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அற்புத சிங்கம் அவர்களுடன் விடைபெறுவது என்ற உங்கள் ஆஷா.
தெய்வம் உண்டென்றிரு, ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு, செல்வமெல்லாம் அன்றென்றிரு, உயர் செல்வமெல்லாம் அன்றென்றிரு, ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு. நல்லறமும் நட்பும் நன்றென்றிரு, பசித்தோர் முகம் பார் நல்லறமும் நட்பும் நன்றென்றிரு, நடு நீங்காமலே நமக்கு இட்டபடி